वृश्चिके कृत्तिका जातं चतुष्कविशिकां मणिं षट् प्रबन्धकृतं सार्ङ्गमूर्तिं कलिहमाश्रये कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरं यस्य गोपीः प्रकाशाभिराविद्यं निहदं तमः. பெரிய திருமொழி 3-4 ஒரு குறளாய் பதிகம் 6வது பாசுரம். பைங்கண் விரல் செம்முகத்த வாலிமாள படர்வனத்து கவந்தனுடும் படையார்த்தின் கை வெங்கண் விரல் விராதன் புக விற்குணித்த விண்ணவர்கோன் தாழனை வீர் விற்பு போலும் துங்கமுக மாளிகை மேல் ஆயம் கூறும் துடியிடையார் முகக்கமல சோதி தன்னால் திங்கள் முகம் பணி படைக்கும் அழகார் காழிச்சி ராமவின் நகரே சேர் நின்றீரே. இந்த பாசுரத்தில் வாலி கபந்தன் விராதவதம் அனைத்தும் செய்த ஸ்ரீராமாவதார வீரத்தை கொண்டாடுகிறார் கலியன். இந்த க்ஷேத்திரத்திற்கே சம்ஸ்கிருதத்துல ஸ்ரீராமநகரம் அப்படின்னு தான் பெயர். இங்கே வந்து ராமாவதாரத்தில் ஆழ்வார் ஈடுபடுவதும் மிகவும் பொருத்தமே. வாலி என்றொரு வானர வீரன், அவனுக்கு குரங்கு இனத்துக்கே உரிய ஜாடையெல்லாம் முகத்துல இருக்கு. கண்ணில் பசுமை, மிடுக்கு, கோபத்தால் முகத்தில் ஏறிய சிவப்பு, இவைகளை உடைய வாலியை சுக்ரீவன் பொருட்டு வதம் செய்தான் ஸ்ரீராமபிரான். அடுத்ததாக கபந்தன் அப்படின்னு ஒரு கோர அரக்கன், அவனுக்கு மலை போல உடல், நீண்ட கைகள், அவனுடைய தலையும் வாயும் அவன் வயிற்றிலேயே இருந்தன. நெற்றியில் எரியும் நெருப்பு போல ஒரே ஒரு கண்ணு இருந்தது. உடல் முழுவதும் ரோமம், முகத்திலே கோர பல் அப்படின்னு பார்க்கவே பயங்கரமா இருந்த அந்த அரக்கன் காட்டில் வாழக்கூடிய உயிரினங்களை தன்னுடைய நீண்ட கைகளால் பிடித்து அப்படியே வயித்துல போட்டுப்பான். ஏன்னா வயித்துல தானே அவனுக்கு வாயே இருக்கு, வாயில போட்டு வயித்துல ஜீர்ணிக்கணுங்கிறது இல்ல, நேரடியா வயித்துலயே போட்டுருவான், அங்கேயே அவனுக்கு வாயும் இருக்கு. இப்படிப்பட்ட கபந்தனை வதம் செய்தார் சக்கரவர்த்தி திருமகன். அடுத்ததாக விராதன் அப்படின்னு ஒரு அரக்கன், இவன் முற்பிறவியில் தும்புரு அப்படிங்கிற ஒரு கந்தர்வன், வைஷ்ணவன சாபத்தால அரக்கனாக ஆகி தண்டகாரண்யத்தில் சுற்றி திரிந்தான். ராமலட்சுமணர்கள் இவனுடைய பெரிய கைகளை வெட்டினார்கள். அப்போதும் இவன் உயிர் போகல, இவனை குழியில் தள்ளி எரிச்சிடலாம் அப்படின்னு லக்ஷ்மணன் குழியை வெட்ட ஸ்ரீராமபிரான் தன்னுடைய திருவடிகளால் விராதனை குழியில் தள்ள அவருடைய அந்த சரண ஸ்பர்ஷம் பட்டு விராதன் சாப விமோசனம் பெற்றான். இப்படி விராதனுடைய கதையையும் முடித்தார் எம்பெருமான். அவருடைய திருவடிகளை நாமும் ஆசைக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டால் காளி ஸ்ரீராம விண்ணகரம் செல்லுங்கள். அந்த திவ்ய தேசம் எப்படி இருக்கும் அப்படின்னா நான் கமெண்ட்ரி கொடுக்கிறேன். அந்த ஊரு மாளிகைகள் எல்லாம், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மாளிகைகள் எல்லாம் மலை மாதிரி இருக்கு. அதன் மேல பால்கனியில நிற்கிற பெண்கள், அந்த பெண்களின் இடை எப்படின்னா உடுக்கை போல இருக்கு, அவ்வளவு மெல்லிசா இருக்கு. வைராக்கியம் உடைய பெண்மணிகள், அதனால இடைபாகம் உடுக்கை போல இருக்கு. அவர்கள் ஒருவருக்கொருவர் தோழமையோட சிநேகத்தோட பேசிட்டு இருக்கார்கள், அன்புடைய பெண்மணிகள். அவர்களுடைய முகம் தாமரை போல இருக்கு. அதை கண்டு ஆகாயத்தில் உலாவும் சந்திரன் துக்கப்பட்டான். ஏனால் நாம வர்ற நேரத்துல தாமரையெல்லாம் கூம்பிடுமே, இந்த ஊர்ல மட்டும் தாமரையெல்லாம் மலர்ந்திருக்கே அப்படின்னு கண்ணீர் விடுவது போல பணியை சிந்தினானாம் சந்திரன். சந்திரோதய காலத்துல தாமரை எல்லாம் கூம்பிடும், ஆனா இந்த பெண்களுடைய முகத்தாமரையை கண்டு அந்த சந்திரனுக்கு ஒரு துக்கம் வந்துருது. நாம வர்ற நேரத்திலையும் இந்த ஊர் தாமரைகள்லாம் மலர்ந்திருக்கே அப்படின்னு கண்ணீர் விடுவது போல பனிப்பொழிவை சிந்தினான் சந்திரன். அந்த அளவிற்கு கமலம் போல ஒளிமுக மடந்தையர் வாழக்கூடிய ஊர் அப்படின்னு திவ்யதேச வர்ணனையை செய்கிறார் பரகாளன். ஏழாவது பாசுரம். பொருவில் வளம் புரி அரக்கன் முடிகள் பத்தும் குற்றும் அறிந்தன போல புவிமேல் சிந்த செருவில் வளம் புரி சிலை கைமலை தோல்வேந்தன் திருவடி சேர்ந்து உயிர்ப்பீர் திரை நீர்த்தெழுகி மருவி வளம்புரி கைதை கழிவூடு ஆடி வயல் நன்னி மழை தரு நீர் தவழ் கால் மண்ணி தெருவில் வளம்புரி தரளம் ஈனும் காழிச்சி ராமவின் நகரே சேர்மின் நீரே. இந்த பாசுரத்தில் ராவணவதம் பண்ணின பகவானை நினைக்கிறார் ஆழ்வார். ராவணனுக்கு 10 தலைகள், ஒப்பற்ற பலம், ஆனா என்ன பிரயோஜனம்? விமன் ஹாரஸ்மெண்ட். அது இருந்திருத்துன்னா அத்தனையும் நஷ்டம். எப்படி புற்றை வெட்டி தள்ளினால் வெறும் பொந்து தான் இருக்குமோ அதுபோல பெருமாள் இவனுடைய 10 தலைகளையும் வெட்டி பூமியிலே சிதறும்படி வீழ்த்தினார். அந்த பெருமாள் எப்படிப்பட்டவர் அப்படின்னால், ராவணனை போல வஞ்சப்போர் புரியாமல் நேர்மையாக யுத்தம் பண்ணுபவர். ஒரு வஞ்சனையான ஆளிடத்துல கூட நேர்மையா யுத்தம் பண்றவர் பெருமாள். திருக்கரங்களில் வலிமையை காட்டக்கூடிய வில்லை ஏந்தியவர், மலை போன்ற புஜங்களை உடையவர். அவரை அடைய தடையான விரோதிகளை அவரே போக்குபவர். அந்த சக்கரவர்த்தி திருமகனுடைய திருவடிகளை ஆசையித்து வாழ விரும்புபவர்கள் அதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னால், காழி ஸ்ரீராம விண்ணகர் போகணும். அந்த ஊரின் செழிப்பு எப்படிப்பட்டது அப்படின்னால், சங்கு பூச்சிகள் கடல்ல தான் வாழும். சங்கு பூச்சி அப்படிங்கிற பூச்சிகள்லாம் கடல்ல தான் வாழும். ஆனால் இந்த ஊரின் ஜலசமிருதியை கண்டு அந்த சங்கு பூச்சிகள் கடலை விட்டு கால்வாய்களில் புகுந்து சஞ்சரிக்கின்றன. கால்வாய்கள் வழியாக அந்த ஊர் வயல்கள் வரை வந்துவிட்டன. வயல்கள் வழியாக வாய்க்காலுக்குள்ளும் வந்துவிட்டன. அதான் இவ்வளவு தூரம் வந்தாச்சேன்னு வாய்க்கால் வழியாக ஊருக்குள்ளே புகுந்து நீர் வடிந்த பிறகும் கூட அந்த ஊர் தெருக்களை விட்டு போகாமல் அங்கேயே சங்கு பூச்சிகள் வளம்புரி சங்குகளையும் முத்து சிப்பிகள் முத்துக்களையும் பிரசவிக்கின்றன. சங்கு பொறுக்கணும் அப்படின்னால் பீச்சுக்கு போக வேண்டாம், முத்து குளிக்கணும் அப்படின்னால் கடலுக்கு போக வேண்டாம். எல்லாம் ஆத்து வாசல்லையே மலிவா தரையிலேயே சிந்தி கிடக்கும்படியான செழிப்பான ஊர் சீர்காழி அப்படின்னு ஈடுபடுகிறார் திருமங்கை ஆழ்வார். எட்டாவது பாசுரம். பட்டு அரவு ஏர் அகல் அல்குள் பவழ செவ்வாய் பனை நெடுந்தோள் பிணை நெடுங்கண் பாலாம் இன் சொல் மட்ட விழும் குழலிக்கா வானோர் காவில் மரம் கொணர்ந்தான் அடியணை வீர் அணில்கள் தாவ நிட்டிலைய கரும் கமுகின் செங்காய் வீழ நீள் பலவின் தாழ் சினையில் நெருங்கு பீன தெட்ட பழம் சிதைந்து மது சொரியும் காழி ஸ்ரீராம விண்ணகரே சேர்மின் நீரே. இந்த பாசுரத்தில் இந்த ஊர் தாயாரை மங்களாசாசனம் செய்கிறார் ஆழ்வார். இந்த ஊர் தாயாருக்கு லோகநாயகி என்றும் மட்ட விழும் குழலி என்றும் திருநாமம். அவளுடைய அழகு எத்தகையது, எப்பேற்பட்டது அப்படின்னால், பட்டுப்புடவை அணிந்தவள், பாம்பின் படம் போல அழகிய அகன்ற இடை உடையவள். அரவு ஏர் அகல் அல்குள், பாம்பினுடைய படம் போல அகன்ற இடை உடையவள், அழகான இடுப்பு பிரதேசம் உடையவள். பவழம் போல சிவந்த வாய் உடையவள், மூங்கில் போல நீண்ட தோள்கள் உடையவள், மான் போல மருண்ட பார்வை உடையவள், பால் போல இனிய பேச்சை உடையவள், தேன் வெள்ளமிடும் கூந்தலை உடையவள். அவதார காலத்தில் இந்த தாயாரே சத்யபாமாவாக இருந்தவள். அந்த சத்யபாமாவுக்காக கண்ணன் ஸ்வர்கத்தில் இருந்த பாரிஜாத மரத்தை பூலோகத்திற்கு கொண்டு வந்து நட்டு வைத்தான். இதனால என்ன தெரியறதுனால், ஆசிரிதருக்காக எதையும் செய்யும் ரக்ஷகன் பகவான் அப்படின்னு தெரியறது. செயற்கரிய செயல்களை செய்தாவது தன்னுடைய பக்தர்களை திருப்திப்படுத்துறவன் அப்படின்னு தெரியறது. இவனுடைய ஊர் எத்தகையது அப்படின்னால், பாக்கு மரங்களில் அணில்கள் தாவி தாவி விளையாடுகின்றன. அதனால முதிர்ந்த பாக்கின் காய்கள் அணில்கள் தொட்ட உடனேயே கீழே விழுகின்றன. அப்படி விழும்போது பலாமரங்கள் மேல் அவை விழுகின்றன. பாக்கு காய்கள் விழுந்த வேகத்தில் நன்றாக கனிந்த பலாப்பழங்கள் உடைந்து அதில் உள்ள தேன் கீழே சிந்துகிறது. இவ்வளவு வளம் உடைய காழிச்சீராம விண்ணகரை அடைந்து தாடாளன் திருவடிகளை அணைவீர் என்று உபதேசிக்கிறார் கலியன். அடுத்ததாக 9வது பாசுரம். பிறை தங்கு சடையானை வளத்தே வைத்து பிரமனை தன் முந்தியிலே தோற்றுவித்து கரை தங்கு வேல் தடங்கன் திருவை மார்பில் கலந்தவன் தாள் அணை கிற்பீர் கழுநீர் கூடி துறை தங்கு கமலத்து துயின்று கைதைத்தோடாரும் புதிச்சோற்று சுண்ணம் நன்னி சிறை வண்டு களிபாடும் வயல் சூழ் காழிச்சீராம விண்ணகரே சேர்மின் நீரே. இந்த பாசுரத்தில் எம்பெருமானுடைய நீர்மை குணத்தை அனுபவிக்கிறார் ஆழ்வார். ஜடாமுடி உடைய தலையில் குளிர்ந்த சந்திரனை கொண்ட சிவன், இதனால இன்பத்தில் நாட்டமுடையவன் அப்படின்னு தெரியறது. அத்தகைய பிறை சூடியை தன்னுடைய திருமேனியில் வலப்பக்கமாக வைத்தவன் பகவான். பிரம்மதேவனை தன்னுடைய நாபி கமலத்திலே தோற்றுவித்தவன். வேல் போன்ற பரந்த திருக்கண்கள் உடைய பெரிய பிராட்டி, அவளை தன்னுடைய திருமார்பிலே சேர்த்து கொண்டவன். இதுல என்ன நீர்மை குணம் இருக்கு அப்படின்னால், செருக்கு உடைய பிரம்மருத்ராதிகளுக்கும் தன்னுடைய உடம்புல இடம் கொடுத்திருக்கார். அனன்ய நிஷ்டை பாரமை காந்தியம் உடைய பிராட்டிக்கும் தன்னுடைய உடம்புல இடம் கொடுத்திருக்கார். சமூகம் சர்வபூதேஷு அப்படின்னு காட்டுறாராம். அப்படிப்பட்ட எளிமை குணம் உடையவனை பெற வேண்டும் அப்படின்னால், நீங்கள் செய்ய வேண்டியது திரு காழிச்சீராம விண்ணகர யாத்திரை, அந்த திவதேச யாத்திரையை பண்ணணும். அந்த ஊரின் அழகு எத்தகையது அப்படின்னால், சிறகு உடைய வண்டுகள் தன்னுடைய பெடையோடு செங்கழ நீர் மலர்களில் புகுந்து விளையாடுகின்றன. ஜோடி போட்டுண்டு அந்த பூல தொகைச்சு விளையாடுகின்றன. அதனால வந்த சமம் தீர தாமரை பூவிலே புகுந்து மதுபானம் பண்ணி பள்ளி கொள்கின்றன. விளையாடிட்டு கொஞ்ச நாளை ரெஸ்ட் எடுத்துக்கிறது. செங்கழ நீர்ல விளையாடிட்டு தாமரை பூல வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறதாம் அந்த வண்டுகள்லாம். பிறகு தாழம்பூவிலே சென்று புகுந்து அந்த மலரின் உள் இருக்கும் தாதுக்களும் பொடியும் வாசனையும் தம்முடைய உடம்பிலே படும்படி அதிலே கிடந்து புரண்டு அதனாலே மகிழ்ச்சி கொண்டு பாடுகின்றன. இத்தகைய வயல் சூழ்ந்த சீர்காழிக்கு வரும்படி அழைக்கிறார் ஆழ்வார். இந்த அழகெல்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னு கூப்பிடுறார். இறுதியாக 10வது பாசுரம், சாற்று பாசுரம். செங்கமலத்து அயன் அணைய மறையூர் காழிச்சீராம விண்ணகர் என் செங்கண் மாலை அங்கமல தடவயல் சூழாலினாடல் அருள் மாறி அரட்டமுக்கி அடையார் சீயம் குங்குமலர் குழலியர் வேள் மங்கை வேந்தன் கொற்றவேல் பரகாலன் கலியன் சொன்ன சங்கமுக தமிழ் மாலை பத்தும் வல்லார் தடம் கடல் சூழ் உலகுக்கு தலைவர் தாமே. இந்த பாசுரத்துல இந்த பதிகம் பயில்வாருக்கு பலஸ்ருதி கூறுகிறார் கலியன். காழிச்சீராம விண்ணகரம் எப்படிப்பட்டது அப்படின்னால், பிரம்மதேவனுக்கு சமமான சத்பிராமணர்கள் திரண்டுள்ள தேசம். அங்கே நித்தியவாசம் செய்யும் எம்பெருமான் எப்படிப்பட்டவர் அப்படின்னால், செங்கண்மால் புண்டரீகாட்சனாக சேவை சாதிக்கிறவர். அவர் காழிச்சீராம விண்ணகரத்துல தாடாளன்கிற திருநாமத்தோட இருந்தாலும், அப்பேற்பட்ட இஷ்டநிஷ்டை உடையவர்கள் வந்து நின்னா புண்டரீகாட்சனாக சேவை சாதிப்பாராம். அவரை கவிபாடிய கலியன் எப்படிப்பட்டவர் அப்படின்னால், நல்ல நீர்வளம் நிலவளம் உடைய திருவாளி நாட்டுக்கு தலைவர் ஆளிநாடன். பகவத் அனுகூலர்களுக்கு மேகம் போலே வாரி வழங்குபவர் அருள் மாறி. பிரதிகூலர்கள் தலதூக்க முடியாமல் அமுங்கும்படி செய்கிறவர். அரட்டு அமுக்கி எதிரிகள் நெருங்க முடியாத சிங்கம் போன்றவர் அடையார் சீயம். பெண்களுக்கு காமன் போன்றவர், பக்தர்களுக்கு காணத்தக்கவர் கொங்கு மலர் குழலியர் வேள். திருமங்கை நாட்டிற்கு தலைவர் மங்கை வேந்தன். பக்த ரக்ஷணத்திற்காக கையிலே வேல் ஏந்தியவர் கொற்ற வேல். எதிரிகளுக்கு யமனாக விளங்குபவர் பரகாலன். பலம் உடையவர் கலியன். இவ்வளவு பெருமைகள் உடைய திருமங்கை ஆழ்வார். இவர் அருளி செய்த இந்த தமிழ் மாலை பத்தையும் பொருள் உணர்ந்து பாட வல்லவர் எப்படி ஆவார்கள் அப்படின்னால், பகவான் எல்லாருக்கும் ஆசிரயமாக இருப்பது போல கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் தாங்களே ஆசிரயமாக இருப்பார்கள். அதாவது தாங்களே கதியாக இருப்பார்கள். பெருமாள் காலில் போய் விழணும்னு இல்லை, இவா காலிலேயே வந்து விழலாம். அப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள், நடமாடுற தெய்வம் மாதிரி இருப்பார்கள் என்று பலன் கூறி தலை கட்டுகிறார் பரகாலன். திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம், பெரிய வாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஸ்ரீமதாலி ஸ்ரீநகரி நாதாய கலிவைரினே சதுஷ்கவி பிரதானாய பரகாலாய மங்களம், பரகாலாய மங்களம்.